அவர் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, சினை வணக்கம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி செய்த ஆரம்பத்தில் நெபித்துவத்தை மக்களுக்கு மத்தியில பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் எதிரிகள் கிடையாது. எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நம்பிக்கைக்குரியவர், ரொம்ப அமைதியானவர், சாதிக்குள் அமீன், உண்மை பேசுகிறவர் என்றெல்லாம் தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி செல்வாக்கு இருக்கிற போது அந்த மக்களே விரட்டி அடிப்பார்கள் என்று சொல்கிற போது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். வரக்கத்தில் காமிஷர்கள் உங்களை இந்த மக்கள் வெளியேற்றுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு திரும்ப கேட்கிறார்கள், இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா அப்படின்னு கேட்டபோது, ஆம் வெளியேற்றுவார்கள், நாடு துறந்து நாடை நாட்டை விட்டு துரத்து விடுவார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு உறுதி ஏற்பட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்தார்கள். எந்த வாயால் சாதிக்கு அமீன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்களோ அதே வாயால் சபித்தார்கள், தூற்றினார்கள், கேவலமான வார்த்தைகளை சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி கவலை ஏற்படவே இல்லை. ஏனென்று சொன்னால் எப்போது அவர்களுக்கு வகி இறங்கியதோ அதற்கு பிறகு வருடத்துக்கு நாம் எப்போது சொல்லிவிட்டார்களோ அப்போது அல்லாஹ் என்ன நாடு இருக்கிறானோ அந்த வழியிலே போகட்டும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் தான். 23 ஆண்டுகால வாழ்க்கையும் நுகர்வுக்கு பிறகு போராட்டமான வாழ்க்கையாகவே கழிந்தது. ஒரு இடத்திலும் கூட, ஒரு நாளும் கூட ஒரு அமைதியாக நிம்மதியாக இருந்தார்கள் என்று நாம் காண முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். எல்லா காலத்திலும் என்ன பிரச்சனைகள் வந்த போதும் கூட அமைதி காத்தார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திலே மனித படைப்பிலேயே எனக்கு ஏற்பட்டது போன்ற பிரச்சனைகள் வேறு யாருக்குமே ஏற்பட்டிருக்காரு. குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தாவாங்க அந்த பணியின் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அப்படி இருக்கிற போது சாதாரண மக்களாகிய நமக்கு நம்முடைய சம்பாத்தியத்தில, நம்முடைய தொழிலில், நம்முடைய உலகத்தில் ஈடுபாடுகளிலே பிரச்சனைகள் வரும் என்பதை தடுக்க முடியாது. அதை அத்தனையும் சந்தித்துக் கொள்கிற ஆற்றல், அந்த வலிமை வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்ய வேண்டும், இறைவனின் மீது முழுமையாக சார்ந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி கேட்கப்பட்டது யார் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்கல் வைப்பது என்பது எங்களது ஒட்டகத்தை அல்லது குதிரையை கட்டி வைத்துவிட்டு தவக்கல் வைப்பதா, அல்லது அப்படியே விட்டுவிட்டு தவக்கல் வைப்பதா? தவக்கல்ல ரெண்டாக இருக்கிறது, ஒன்று உண்மையான தவக்கல், மற்றொன்று போலியானது. போலியானது சொன்னா எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிறோம் அப்படின்னு போறது, அது இல்லை, அது தவக்கல் இல்லை. கட்டி வைத்து விட்டு தவக்கல் வைக்கல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முயற்சி என்பது ஒரு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்க வேண்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் வந்து ரசிப்பான் என்று சொல்லிவிட்டால் அது தவக்கலாக, அது ஒரு வகையான ஒரு போலியான விஷயமா. ஒரு அதிசயம் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைக்கல் எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகாலையிலே பறவைகள் தங்களது கூட்டை விட்டு காலியான வயிறோடு வெளியே செல்கிறது, மாலையிலே திரும்புகிற போது வயிறு நிரம்பியவாறு திரும்புகிறது என்று சொன்னார்கள். பறவைகளுக்கு அந்த தவக்கல் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள். பறவைகளுக்கு தவக்கல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அது வீடு தேடி வரும் என்று சொல்லவில்லை, அது இருக்குங்கிற கூட்டை தேடி அதற்கு ஒரு இரணம் வரும் என்று சொல்லவில்லை. அதற்கான முயற்சி காலையில் அது வெறும் வயிற்றோடு வெளியிலே செல்கிறது, வெளியிலே செல்வது தான் அது செய்கின்ற முயற்சி, அதை வயிறு நிரம்ப செய்வது அல்லாவுடைய பணி. அப்ப எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முயற்சி தன்னிடத்திலிருந்து ஏற்பட வேண்டும், முழுமையாக அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் மீது தவக்கல் இல்லாத முயற்சிக்கு பலன் இருக்காது. அல்லாஹ் மீது எனக்கு தவக்கல் இருக்கிறது என்று சொல்லி, அதாவது அந்த முயற்சி செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வை தவக்கல் வைப்பது என்பது அதுதான் உண்மையானது. அல்லாஹ்வை தவக்கல் இல்லாமல் செய்கின்ற முயற்சியும் பலன் அளிக்காது. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுகிறார்கள், உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், தோல்வி தான் அடைகிறது. நம்ம சொல்றோம் அடிக்கடி, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் முடியல, ஏன்னா நாங்கள் தவக்கல் இல்லை. இரண்டும் சேர்ந்தால்தான் அதுக்குரிய பலன் கிடைக்குமே தவிர அது அல்லாமல் கிடைக்காது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறகு அல்லாஹ் தாலா அந்த நுண்ணூறு நெருப்பு கூட்டத்தை போட்டார். பொசுக்கக்கூடிய ஒரு பண்புள்ளது நெருப்பு, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதிலிருந்து வெளியிலே வருகிற போது ரொம்ப சலாமத்தாக வெளியிலே வந்தார்கள். ஒரு சின்ன காயமும் கூட ஏற்படவில்லை, நெருப்பு அவர்களை தீண்டவில்லை.
அதற்கு காரணமே அந்த மக்கள் அவரை தூக்கி போடுகிற போது என்னுடைய இறைவன் அவனுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன், அவனுக்காகத்தான் உழைக்கிறேன், என்னை அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்ற அந்த நிலை, அந்த உறுதி நெருப்பிலிருந்து கூட அவர்களை காப்பாற்றியது. ஒவ்வொரு நெறிமார்களையும் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற போது தெளிவாக தெரியும். முழுக்க முழுக்க அல்லாவின் மீது கொண்டிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களை வெற்றிக்குரியவர்களாக ஆக்கி காட்டியது. பெருமானார் சல்லாஹுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த நிலையில் தொடர்வதை பார்க்கலாம். அதை விட்டு விட்டு சில நேரங்களில் நாம் வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வருகிறது, அந்த பிரச்சனைக்காக வேண்டி எங்கெங்கோ ஓடுகிறோம், எல்லா இடத்துலையும் போயிடும், எல்லா வாசலையும் போய் கட்டுகிறோம். அதுக்கு பிறகு அது முடியலன்னு சொல்லுகிற போது அந்த நேரத்தில் வருகின்ற தவங்களுக்கு பலன் இல்லை. எல்லா இடத்துலையும் போய் முயற்சி பண்ணியாச்சு, முயற்சி பண்ண பிறகு ஆண்டவன் விதி இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது தவங்களுக்கு ஆகாது. ஒருவர் மரண படுக்கையில் கிடக்கிறான், மரணம் சம்பவிக்கிற மரணத்தினுடைய சுவையை உணர்ந்து கொண்டான். அதுக்கு பிறகு வந்து கேட்கிறாங்க, நீங்கள் மூத்தாயிட்டா அந்த குடும்பத்தை யாரை காப்பாற்றுவான்னு கேட்டால் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொன்னால் அது தவங்கள் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே அவன் மீது முழுமையான நம்பிக்கை, அந்த நிலை அவனிடத்திலே தொடர்கிற போது தான் அவனுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட உறுதி ஏற்படும். அப்படி வந்து விட்டால் உலகத்தை பற்றி கவலை நமக்கு உண்டாகும். நம்ம செய்யலையே, அத்தனையுமே அவன் தான் செய்கிறான், அவன் தான் நமக்கு பொறுப்பாளி என்ற நிலை வருகிற போது உலகத்துடைய துன்பங்களின் மீது அந்த கவலை, அந்த துக்கம், அது மாதிரியான ஒரு வேதனை என்பது ஏற்படாது. அந்த நிலையிலே நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் காலங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், எதனால சொல்கிறோம்? நல்ல நேரம் பார்ப்பது, கெட்ட நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இதெல்லாம் இஸ்லாம் எதற்காக தடுத்திருக்கிறது என்று சொன்னால் தவக்குலுக்கு விரோதமானது, அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு அது விரோதமானது என்ற காரணத்தினால்தான் அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் முழு காரணம். அந்த அடிப்படையில் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். நம்முடைய காரியங்களை அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ் நிறைவேற்றுகிற போது அது சரியாக இருக்கும். நாம் என்ன செய்தாலும் கூட சரி வராது. அவன் பொறுப்பாளியாக நின்று அதை நிறைவேற்றுகிற போது அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் சரியாக அமையும். அந்த அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். பெருமானார் சல்லாஹ்விடத்தில் எப்படி தங்கிற வாழ்நாளில் மற்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறைவரையே முன்னோக்கி இருந்தார்கள் அது போன்ற நிலை நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். அதற்குதான் தவக்குள் என்று நியமனம் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அவைகளை மனதிலே நிறுத்தி கொண்டு அந்த வழியிலே நாம் அறிவுபூர்வமாக அல்லாஹ் வெற்றி அடைவோம்.